Honorable Mayilwaganam Jagadeeswaran, you have 9 minutes.
அபைக்கு தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, பாராளுமன்ற சிறப்புரிமை என்பது எமது பாராளுமன்றத்திலே எல்லை மீறி போகின்றது. அதாவது, எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் தாங்கள் மக்கள் எதற்காக தெரிவு செய்து இந்த உயரிய சபைக்கு அனுப்பினார்கள் என்ற அந்த உயரிய எண்ணத்தை முழுவதுமாக குலைக்கின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தனிமனித தாக்குதல்களை மேற்கொண்டு மிகவும் கீழ்த்தரமான வகையிலே பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சியினர் மக்களுடைய பிரச்சினைகளை பேசாமல் வேறு வேறு விடயங்களில் கவனம் செலுத்தி அரசாங்கத்தை சேதத்ததாக மாற்ற எத்தனிக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் போகின்ற வளர்ச்சி கண்டு பொறுக்க முடியாத எதிர்க்கட்சிகள் என்ன பேசுகின்றோம் என்று தெரியாமல் பாராளுமன்றத்தில் உளர்கிறார்கள். மக்களுடைய பிரச்சனைகள் எத்தனையோ பேச இருந்தும் தங்களுடைய சொந்த பிரச்சனைகளையும் மற்றவர்களை கேவலப்படுத்துகின்ற நக்கல் நையாண்டி பேச்சுகளையும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வரிப்பணத்திலே பல மில்லியன்களை செலவழித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு பொழுதை போக்கிக் கொள்ளும் பாராளுமன்றமே என்று நினைத்து வந்து போகின்றார்கள் போல் தெரிகின்றது. கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய இந்த சபையிலே சமர்ப்பிக்கப்பட உள்ள நீதித்துறை திருத்த சட்டம் மூலம் மற்றும் நஞ்சுக்கள் அபின் மற்றும் அபாயகரமான ஔடதங்கள் திருத்த சட்டம் மூலம் ஆகிய இரண்டும் முக்கிய சட்ட மூலங்கள் மீதான இரண்டாம் மதிப்பீட்டு விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதையிட்டு நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே நீதித்துறை கட்டமைப்பில் காலத்துக்கேற்ற வகையிலே மாற்றங்களை மேற்கொண்டு வருவது வளர்ந்து வரும் ஜனநாயக நாட்டின் ஒரு இயல்பாக காணப்படுகின்றது. அதாவது, நீதித்துறையிலே இந்த போதைப் பொருள் பாவனை அல்லது போதைப் பொருள் வியாபாரம் தொடர்பான சட்ட மூலங்கள் காணப்படுகின்ற சட்டங்கள் அதை அழித்தொழிப்பதற்கு போதுமானதாக காணப்படவில்லை. அதன் காரணமாக இன்றைய தினம் இந்த சட்ட மூல திருத்தம் பாராளுமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நீதிமன்றத்தில் நீதித்துறை அதை நீதி வழங்கும் விடயங்களில் தாமதங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையிலே நீதியிலே தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும். இந்த திருத்தத்தினூடாக மேல் நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் வழக்குகளை கையாளுவதற்கும் தேவையான மேலதிக நீதிபதிகளை நியமிக்கும் வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அத்தோடு விசேடமாக பொருளாதாரம் மற்றும் சிவில் வழக்குகளை விரைவுபடுத்துவதன் மூலம் முதலீட்டாளர்கள் ஒரு பாதுகாப்பான சூழலை நாம் உறுதிப்படுத்த முடியும். அந்த வகையிலே தூரப்பிரதேசங்களிலே வாழ்கின்ற மக்கள் நீதியை பெற்றுக் கொள்வதற்காக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய சுமையை குறைக்க நீதிமன்ற அதிகார வரம்புகளை மீளாய்வு செய்வதும் வரவேற்கத்தக்க விடயமாகும். அந்த வகையிலே இந்த போதைப் பொருள் தொடர்பான விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்துவோமானால் தற்பொழுது புதிய புதிய வகையிலான போதைப் பொருட்கள வியாபாரமும் அதன் பாவனையும் மிகவும் அதிகரித்து இருக்கின்றது. அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகின்ற நபர்களை கண்டுபிடிக்கக்கூடிய அல்லது இனம் காணக்கூடிய வழிமுறைகள் அற்ற வகையிலே அந்த போதைப் பொருட்களினுடைய தன்மைகள் காணப்படுகின்றன. இதன் ஊடாக எமது எதிர்கால சந்ததியினர் தொடர்ச்சியாக பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கிலே எதிர்காலத்திலே அவர்கள் உட்பட வாய்ப்பிருக்கின்றது. உதாரணமாக, குறிப்பாக இளம் வயது சந்ததியினர் முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலே கல்வி கற்கின்ற அல்லது உயர்கல்வி நிலையங்களிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் போன்றவர்கள் இதில் அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது, திட்டமிட்ட வகையிலே இலங்கையிலே இந்த போதைப் பொருள் வியாபாரம் மிகவும் மோசமான நிலையிலே காணப்படுகின்றது. இந்த திட்டமிட்ட வகையிலான இந்த போதைப் பொருள் வியாபாரத்தை முழுமையாக அழித்தொழிப்பதற்கு இந்த சட்டமூல திருத்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்றது. இதனூடாக போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான தண்டனைகளை அதிகரிப்பதன் மூலம் நாம் இந்த மாஃபியாக்களை கட்டுப்படுத்துவதற்கு வசதி ஏற்படுகின்றது. அந்த வகையிலே அது மட்டுமல்லாமல் இந்த போதைப்பொருள் பாவனைக்கு உட்பட்டிருக்கின்ற எமது நாட்டின் எதிர்கால பிரஜைகளை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சமூகத்திலே அவர்கள் ஓரங்கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைப்பாடு காணப்படுகின்றன. அவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு தகுந்த புனர்வாழ்வு நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி அவர்களையும் சமூகத்தில் இணைத்து எதிர்கால நாட்டின் அபிவிருத்திக்கு அவர்களையும் பங்காளிகளாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டும். அந்த வகையிலே இந்த போதைப் பொருள் என்பது தெரு மூளைகளுக்கு மூளை முடுக்குகள் எல்லாம் வியாபித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அது ஆள்களுக்கு நகர்ந்துள்ளது. அங்கு பிரமாண்டமான தாய்க்கப்பல்கள், அதாவது மதர்ஷிப்ஸ் என்று சொல்ல முடியும், நமது பாரம்பரிய எல்லைகளுக்கு வெளியே நங்கூரமிட்டு போதைப் பொருள் வியாபாரத்தை ஒருங்கிணைப்பு செய்கின்றன. எனவே இந்த சட்டமூலத்தை நாங்கள் திருத்தி அமைக்கின்ற பொழுது நாங்கள் கடலில் முழுமையாக எமது நாடு கடலால் சூழப்பட்டது என்ற வகையிலே கடலூடாகத்தான் இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்றன. ஆகவே இந்த நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த சட்டம் மூலம் மிகவும் பிரயோசனம் உள்ளதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நடுக்கடலிலே நன்கு உரமிட்டிருக்கின்ற அல்லது சர்வதேச கடல் எல்லையிலே காணப்படுகின்ற இந்த போதைப் பொருள் வியாபாரத்திற்கு அதில் ஈடுபடுபவர்களை கைது செய்து நீதிமன்றத்துக்கு உட்படுத்துவதற்குரிய வாய்ப்புகள் எங்களுக்கு குறைவாக இருந்தது. ஆனால் இந்த சட்டமூல திருத்தத்தின் மூலம் அதனையும் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த சட்டமூல திருத்தம் என்பது மிகவும் பிரயோசனமானதாக காணப்படுகின்றது. விசேடமாக வடக்கு மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், பிரதி சபாநாயகர் அவர்களே, வடக்கு மாகாணம் 2009 யுத்தம் நிறைவடைந்ததன் பிற்பாடு இந்த போதைப் பொருள் நடவடிக்கை அல்லது போதைப் பொருள் வியாபாரம், போதைப் பொருளை மக்கள் மத்தியிலே பாவனையை அதிகரிப்பதற்கான செயற்பாடுகள் என்பன கூடிய அளவில் நடைபெற்று வந்திருக்கின்றது. 2023 வட மாகாணத்தில் போதைப் பொருள் தொடர்பான கைதுகள்
ஆண்டு 25
வீதம் அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த போதைப் பொருள் பாவனைக்கு உட்பட்ட குடும்பங்கள் பல்வேறு சீரழிவுகளை சந்தித்திருக்கின்றன. பொருளாதார ரீதியிலான வீழ்ச்சிகளை சந்தித்திருக்கின்றன. கலாச்சார பண்பாட்டு விளிமியங்கள் சீர்குலைந்திருக்கின்றது. குறிப்பாக வட மாகாணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இந்த போதைப் பொருள் பாவனையில் ஈடுபட்டவர்களுக்கான குற்றங்களில் ஈடுபடும் விகிதம் அதிகரித்திருக்கின்றது. உதாரணமாக கிட்டத்தட்ட 65% திருட்டு சம்பவங்கள் இந்த போதைப் பொருள் பாவனையாளர்களால் மேற்கொள்ளப்படுகின்றன. உண்மையிலே இது மிகவும் மோசமான ஒரு துப்பாக்கிய நிலைமையாக எமது வடக்கு மாகாணத்திலே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஒரு அதாவது வைத்தியசாலை புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால், வவுனியா மற்றும் யாழ்ப்பாண வைத்தியசாலைகளின் பதிவுகளின்படி 30 வயதுக்கு உட்பட்ட ஆண்களிடையே திடீர் மாரடைப்பு 35% அதிகரித்துள்ளது. இது அதிகப்படியாக ஐஸ் பாவனை மருத்துவ அறிகுறியாக காணப்படுகின்றது. உண்மையிலே வட மாகாணத்திலே மட்டுமல்லாமல் இலங்கையிலே இந்த போதைப் பொருள் பாவனையால் பாரியளவான இளைஞர் யுவதிகள் நோய்வாய்ப்பட்டது மட்டுமல்லாமல் இறப்புகள் பலவற்றை சந்தித்து வருகின்றோம். குறிப்பாக வட மாகாணத்திலே கடந்த காலங்களிலே இதை அதிகரித்திருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த புனர்வாழ்வு அளிக்கின்ற விடயத்தை நாங்கள் எடுத்து நோக்கினால், வடக்கு மாகாணத்திலே அடையாளம் காணப்பட்ட ஒவ்வொரு 1000
ஜெகதீஸ்வரன் யோர் டைம் இஸ் அப்.
ஒரு நிமிடம் தாருங்கள் பிரதி சபாநாயகர் அவர்களே. ஒவ்வொரு 1000 போதைப் பொருள் அடிமைகளுக்கும் அரசினால் நடத்தப்படுகின்ற அங்கீகரிக்கப்பட்ட புனர்வாழ்வு நிலையங்கள் 15 படுக்கைகள் மட்டுமே உள்ளன. எனவே இவற்றை அதிகரித்து புனர்வாழ்வு நடவடிக்கையை மேம்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மனநல பிரிவில் அனுமதிக்கப்படும் 4 புதிய நோயாளிகளில் ஒருவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவராக காணப்படுகின்றார். இவ்வாறாக எமது வடக்கு மாகாணம் இந்த போதைப் பொருள் என்ற விடயத்தில் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, எமது நாட்டினையும் என்பது குறிப்பாக வடமாகாணம் ஏனைய மாகாணங்களை இந்த போதைப் பொருளிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக எங்களுடைய
ஜனாதிபதி
அவர்கள் நாடு முழுவதும் ஒன்றாக என்ற செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார். இந்த செயற்திட்டத்தின் ஊடாக கிராம மட்டங்கள் தோறும் கிராம மட்டத்தில் இருந்து இந்த போதைப் பொருள் நடவடிக்கை அனைத்தையும் நாங்கள் முற்றாக நிர்மூலம் செய்ய இருக்கின்றோம். அந்த புனிதமான பயணத்திலே அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு நான் அழைப்பு கொடுத்து இந்த சந்தர்ப்பத்துக்கு வாய்ப்பளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.